பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கணும். சரியா துக்கமா இருக்கீங்களோ, ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிச்சிருக்குதோ, என்ன பண்றதுன்னு தெரியல, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, என்னுடைய திராணிக்கு மேலெல்லாம் இருக்குது, என்னென்னோ பண்ணி பார்த்துட்டா ஒண்ணும் பண்ண முடியல, இதுக்கு மேல என்னால பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? ஆமா, இந்த மாதிரி பிரச்சனைங்க ஃபேஸ் பண்றதுக்கே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி நிக்கிறீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்குது, ஏதோ ஒரு காரியத்தை உங்களால ஃபேஸ் பண்ண முடியல, நீங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்னு நினைச்சு பயப்படுறீங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பல காரியத்தை நினைச்சு நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுறார். என்ன பேசுறாரு அப்படின்னு கேக்குறீங்களா? யாத்திராமம் 14:13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அதாவது ஒண்ணு பயப்படாதங்க, சும்மா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்யறத நீங்க பாருங்க அப்படின்னு ஆண்டு சொல்றார். இது வந்து இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்கல்ல, தேவருடைய ஜனம், எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி கூட்டிட்டு வந்தார். 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இப்ப மோசே இந்த தீர்க்க தேசம் மூலமா வழி நடத்திட்டு வரும்போது, இன்னும் ஒரு புது தேசத்துக்கு போறோம், அடிமைத்தனத்தை இந்த விடுதலை பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியா வர்றாங்க. வந்தா செங்கடல் இருக்குல்ல, அந்த கரையில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. மொத்தம் 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள், பெரிய கூட்டம், அவங்க வந்து கடற்கரையில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அடுத்து மூவ் பண்ணணும், இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும். அதுக்குள்ள எகிப்தினுடைய ராஜாவுடைய பேர் பார்வோன். அவனோட ரதப்படை ரொம்ப பிரபலம். அந்த நாட்களிலேயே எகிப்தின் ரதப்படை வருதுன்னு எல்லாம் நெடுங்குவாங்க. தன்னுடைய ரதப்படையோடு கூட, நிறைய சேனையோடு கூட, இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்திடணும் என்பதற்காக அவன் வருகிறான். அப்படி சேனையோடு வரும்போது, இந்த பக்கம் பார்வோனுடைய எதிரியினுடைய சேனை அடிமையாக்க வர்றாங்க. அவங்களை ஜெயிக்க முடியாது, ஏன்னா இவங்க யுத்தத்துல பழகினவங்க கிடையாது. இவங்க 400 வருஷம் அடிமை தனத்துல இருந்தவங்க. இவங்களுக்கு சண்டை போடவும் தெரியாது, யுத்தப்படவும் தெரியாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி உள்ள மக்கள் முன்னால பார்த்தா கடல், கடலுக்குள்ள ஓடி எப்படி தப்ப முடியும்? ரெண்டு கண் நடுவில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் எதிரி வந்து கொண்டு இருக்கிறான், தப்ப முடியாது. யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம்னா யுத்தத்துல பழக்கமும் இல்லை, கருவிகளும் இல்லை. என்ன செய்யறது? எப்படி இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளுவது? பயம், எல்லாருக்குள்ள கலக்கம், என்ன நடக்க போறோம், அழிவு வரப்போகுது, அவ்வளவுதான். அந்த சூழ்நிலையை பார்த்தா பெரிய பயம், இன்னைக்கு முடிஞ்சோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் மோசே மூலமா சொல்றாரு, பயப்படாதுங்க, நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், உங்களால யுத்தம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பலனும் இல்லை, இல்ல பழக்கமும் இல்லை, நீங்க இந்த பிரச்சனையை உங்களால ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது, அதனால நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை பாருங்க. சும்மா வேடிக்கை பாருங்க, நின்றுகிட்டு சும்மா பாருங்க, அவ்வளவுதான், சும்மா இருங்க, சும்மா பாத்துக்கிட்டு உங்களுக்கு நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்க. சில காரியத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவார், உன்னால மகனே மகளே இதை ஃபேஸ் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியாது, உனக்கு விரோதமா வந்திருக்கிற சக்தி பெருசா இருக்குது, அப்ப நான் என்னென்ன பண்றது, சும்மா நின்று வேடிக்கை பாரு, நான் யுத்தம் பண்றேன், நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படியா, ஆண்டவர் அப்படி கூட செய்வாரா? செய்வார். ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற விதமே வித்தியாசமா இருக்கும். பார்வோனுடைய சேனை பக்கத்துல நெருங்க விடாதபடி ஒரு தடையை போட்டார். அக்கனி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி என் பிள்ளைகளை நெருங்காதனை தடைப்படுத்தினார். இந்த பக்கம் கடலை ரெண்டாய் பிளந்து அதுக்கு நடுவில் நடந்து போங்க, பயப்படாதங்கன்னு சொல்லி அவங்க நின்று கொண்டு பாக்குறாங்க. எதிரி நிறுத்தப்பட்டு விட்டான், வழி திறக்கப்பட்டு விட்டது, அந்த பாதையில நடக்கிறாங்க, ஆச்சரியம். அதுதான் இப்ப கடல்ல நடந்து போறாங்களா, பார்வோன் பார்த்தா ஆண்டவர் விலக்கி விட்டாரு, இப்ப அவன் பார்த்தா நானும் தொடர்ந்து வர்றேன்னு கடலுக்குள்ள அந்த வெட்டாந்தரையில கடல் பிளந்து நடத்தும் போது வர்றான். அப்ப இன்னும் ஆண்டவர் இன்னும் சத்துரு துரத்திக்கிட்டு வர்றான்னு பாருங்க, சும்மா நின்று வேடிக்கை பாருங்க, நான் யுத்தம் பண்றேன். ஐயோ, அவனுடைய படை ரொம்ப பெருசு, பார்வோனுடைய சேனை ரதப்படை, நான் யுத்தம் பண்ணேன், சும்மா நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடலை வர விட்டார். எல்லா கடலில் அமிழ்ந்து மறித்து போ சேனையை அமிழ்ந்து போனார். ஏதோ ஆண்டவர் மனுகிற விதம் நாம் கிரகிக்க முடியாதபடி செய்வார். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சும்மா நில்லு, வேடிக்கை பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில காரியத்துல தான் நீ செய், யுத்தம் பண்ணி அதை செய்யன்னு சொல்லுவார். நம்மளால முடியாத பட்சம் வரும்போது நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்க. மகனே, உன்னால முடியாதப்பா, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். விசுவாசத்துல உறுதியா அமைதியா கத்தர் பார்த்து கொள்வார்னு சும்மா இருங்க. மகளே, உன்னால இதை ஃபேஸ் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாத, சும்மா வேடிக்கை பாரு, நான் செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் செய்வான்னு? இல்ல, ஆண்டவர் நம்மளை ஏதாவது செய்ய சொன்னா செஞ்சிடலாம், சும்மா இருக்கன்னா எப்படி? அதான் விசுவாசம். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க தான் சும்மா இருக்க முடியும். சில சமயத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சில காரியத்துல, மகனே நீ சும்மாரு, ஒண்ணு கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி அமைதியா இருந்துட்டா சூழ்நிலை தலைகளாய் மாறிவிடும். நீங்களா இருக்க போய் முடியாத ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்றீங்க, ஆண்டவர் சொல்லாத காரியத்தை செய்யாருங்க. அவர் யுத்தம் பண்ண சொன்னா யுத்தம் பண்ணுங்க, அவர் செய்ய சொன்னா செய்யுங்க, அவர் சும்மா இருக்க சொன்னா சும்மா இருங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம். சரியா? இன்னைக்கு என்ன சொல்ற? பயப்படாதே, நீ சும்மா இருந்து வேடிக்கை பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சும்மாதான் இருப்பேன், பயப்பட மாட்டேன், வேடிக்கை பார்க்கிறேன், நீங்க எனக்காக அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.